2018 செப்டம்பர் மாத தென்றல் இதழில் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் வாவேசு ஐயர் பகுதி 2 ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். கப்பலில் வாவேசு ஐயர் இந்தியாவிற்கு பயணம் செய்து கொண்டிருந்த கப்பலில் ஓர் உளவாளி இருந்தான். அவனுக்கு ஐயர் மீது எப்படியோ சந்தேகம் வந்துவிட்டது. ஐயர் இருக்குமிடத்தையே சுற்றி சுற்றி வந்தான். ஆனால் ஐயர் அவனை லட்சியம் செய்யவில்லை. தினம் 5 வேளை தொழுவதிலும் ஓதுவதிலும் தனது நேரத்தை செலவிட்டபடி இருந்தார். அவ்வப்போது உடன் பயணித்த இஸ்லாமியர்களுடன் குரான் பற்றி உரையாடுவார், அதன் பெருமைகளை பேசுவார். இதனை பார்த்த அந்த உளவாளி, இவர் யாரோ பெரிய மௌலி போல இருக்கிறது என்று நினைத்து அவரை உளவு பார்ப்பதை விட்டுவிட்டான். கப்பல் பம்பாய் துறைமுகத்தை அடைந்தது. அங்கு இறங்கிய இஸ்லாமிய நண்பர்களுடன் ஐயரும் கலந்துவிட்டார். துறைமுகத்தை விட்டு வெளியேறிய ஐயரை அவர் முன்பே செய்திருந்த ஏற்பாட்டின்படி மற்றொரு இஸ்லாமிய நண்பர் ஒருவர் வந்து சந்தித்து அழைத்து சென்றார். அந்த நண்பர் யார் என்பதை ஐயர் இறுதி வரை வெளிப்படுத்தவில்லை. பம்பாயில் சில நாட்கள் இருந்தார் ஐயர். பம்பாயின் தெருக்களை சுற்றி பார்த்தார். மக்களின் அறியாமை, அடிமை உணர்வு அவருக்கு மிகுந்த கோபத்தையும் கவலையையும் தந்தது. எப்படியாவது முயன்று விரைவில் பாரத தேசத்தை அந்நியர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற செய்ய வேண்டும் என்ற உறுதி ஏற்பட்டது. சில நாட்கள் அங்கே இருந்தவர் பின்னர் மீண்டும் அதே இஸ்லாமியர் வேடத்தில் கொழும்பு நகருக்கு செல்லும் கப்பலில் ஏறினார். அந்த கப்பலிலும் 5 வேளை தொழுகை, சக பயணிகளுடன் உரையாடல்கள் தொடர்ந்தன. கொழும்பில் இறங்கினார். அங்கே சில நாட்கள் தங்கினார். உளவாளிகளின் தொல்லைகளை தவிர்க்க இஸ்லாமியர் வேடத்திலேயே அவர் இருந்தார். ஒரே வேடத்தில் நாட்கணக்கில் இருப்பதும் கழிவறைக்கு செல்லும் போதும் கூட அவ்வேடத்திலேயே இருக்க வேண்டி இருப்பதும் அவருக்கு அலுப்பையும் சலிப்பையும் தந்தது என்றாலும் மனம் சோரவில்லை. அதே வேடத்துடன் கல்கத்தா செல்லும் கப்பலில் ஏறினார். கப்பல் கடலூரில் நின்றிருந்த போது அதிலிருந்து ரகசியமாக இறங்கிய ஐயர் யாருக்கும் தெரியாமல் துறைமுகத்திலிருந்து வெளியேறி மக்கள் கூட்டத்துடன் கலந்தார். அவர் புதுச்சேரி துறைமுகத்திலேயே இறங்கியிருக்கலாம் தான். ஆனால் அங்கே பிரிட்டிஷ் உளவாளிகளின் தொல்லை மிக மிக அதிகம் என்பதாலேயே கடலூரில் இறங்கினார். அங்கே ஒரு குதிரை வண்டியை ஏற்பாடு செய்து கொண்டு பாண்டிச்சேரிக்கு பயணப்பட்டார். அது 1910 செப்டம்பர் மாதம் 9 நாள் புதுச்சேரியில். பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த பகுதி. நேரடியாக பிரெஞ்சு கவர்னரின் கண்காணிப்பில் இருந்தது. பிரிட்டிஷாரின் சட்டத்திட்டங்கள் அங்கே செல்லுபடியாகாது என்பதால் அரவிந்தர், பாரதியார், நீலகண்ட பிரம்மச்சாரி உள்ளிட்ட பல சுதேசிகள் அங்கு வந்து தங்கியிருந்தனர். அக்காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசால் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட இந்தியா இதழ் பாண்டிச்சேரியில் இருந்து வெளியாயிற்று. பாரதியார் அதன் ஆசிரியர், மண்டபம் சீனிவாசாச்சாரியார் அதன் உரிமையாளர். அவர் வீட்டருகே இறங்கிக் கொண்ட ஐயர் வண்டியை அனுப்பிவிட்டு வீட்டின் உள்ளே சென்றார். வீட்டின் மேல் பகுதியில் பாரதியாரும் சீனிவாசாச்சாரியாரும் உரத்த குரலில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். கீழ்ப்பகுதியில் ஆச்சாரியாரின் மகள் படித்துக் கொண்டிருந்தாள். முன்பின் அறிமுகமில்லாத ஒரு இஸ்லாமியர் தன் வீட்டு வாசலில் நிற்பதைக் கண்ட அவள் திகைத்தாள். யாரென விசாரித்தாள். தான் அவளது தந்தையின் நண்பர் என்று பதில் சொன்னார் வாவேசு ஐயர். உடனே அப்பெண், அப்பா, உங்களை பார்க்க உங்கள் நண்பர் சாயிபு வந்திருக்கிறார் என்று மாடியை பார்த்து குரல் கொடுத்தாள். உடன் ஆச்சாரியார் கீழே இறங்கி வந்தார். அவருக்கு ஐயரே அடையாளம் தெரியவில்லை. தனக்கு நண்பராக முஸ்லிம் யாரும் இல்லாததால் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார். உடனே ஐயர், என்ன ஆச்சாரியாரே, தாந்தேயின் தெய்வ நாடகம் நூலும் அகராதியும் வந்து சேர்ந்தனவா என்று குறும்புச் சிரிப்புடன் கேட்டார். அப்போதுதான் ஆச்சாரியாருக்கு விஷயம் விளங்கியது. சில வாரங்களுக்கு முன் அவருக்கு ரோமாபுரியிலிருந்து ஒரு புத்தக பார்சல் வந்திருந்தது. அதில் அனுப்பியவர் முகவரி தெளிவாக இல்லை. ஆனால் உள்ளே இந்த தமிழ் புத்தகங்கள் இருந்தன. கையெழுத்தும் பரிச்சயமானதாக இருந்தது. ஆனால் யாரென தெரியவில்லை. நூல்கள் தனக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டிருக்குமோ என்று நினைத்தார் ஆச்சாரியார். அதன் ரகசியம் அவருக்கு இப்போதுதான் புரிந்தது. தான் அங்கே வரப்போவதை முன்கூட்டியே ஐயர் குறிப்பால் உணர்த்தி இருந்ததை இப்போது புரிந்து கொண்டார். உடனே ஐயரை வரவேற்று மாடிக்கு அழைத்து சென்றார். பாரதியாருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். பாரதியும் ஐயரும் பாரதியும் வாவேசு ஐயரும் முதல் முறை சந்தித்தது அப்போதுதான். பத்திரிகை கட்டுரைகள் மூலம் முன்பே பரிச்சயம் இருந்தாலும் முதல் சந்திப்பு அதுதான். இந்தியா வந்து சேர்ந்த கதையை விரிவாக விவரித்தார் ஐயர். 6000 மைல்களுக்கு அப்பாலிருந்து புறப்பட்டு ஆங்கிலேய உளவாளிகளின் கண்களில் மண்ணை தூவி ஐயர் வந்திருக்கும் சாகச பயணத்தை அறிந்த ஆச்சாரியாரும் பாரதியும் ஆச்சரியப்பட்டனர். ஐயர் பாண்டிச்சேரியிலேயே தங்குவதே அவருக்கு பாதுகாப்பானது என்று முடிவு செய்யப்பட்டது. பின்னர் ஐயர் புதுவையில் யோகி அரவிந்தரை காண சென்றார். ஐயரை பற்றி நன்கு அறிந்திருந்த அரவிந்தர் அவரும் தன்னை போலவே உளவாளிகளை ஏமாற்றி தப்பி வந்ததை அறிந்து ஆச்சரியப்பட்டார். அவரது வீர தீரத்தை போற்றி பாராட்டினார். புதுவையில் புது குடித்தனம். புதுச்சேரியில் உடனடியாக ஒரு வீடு பார்த்து குடியேறிய ஐயர் முதல் காரியமாக மூன்று தந்தைகளை அனுப்பினார். முதல் தந்தை தனக்கு பல விதங்களிலும் உதவி செய்த காமா அம்மையாருக்கு அவருக்கு நன்றி கூறியும் தான் பத்திரமாக வந்து சேர்ந்த விவரத்தையும் அதில் தெரிவித்திருந்தார். இரண்டாவது தந்தி லண்டனில் உளவு பிரிவு தலைவருக்கு அதில் தான் புதுச்சேரிக்கு பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வந்து சேர்ந்து விட்டதாகவும் உளவாளிகளுக்கு மிக்க நன்றி என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஐயர் அனுப்பிய மூன்றாவது தந்தி அவரது மனைவி பாக்யலட்சுமி அம்மாளுக்கு தான் புதுச்சேரிக்கு வந்து விட்டதாகவும் உடனடியாக புறப்பட்டு வந்து சேருமாறும் அதில் எழுதியிருந்தார். ஐயர் எங்கே இருக்கிறாரோ என்ன ஆனாரோ என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பாக்யலட்சுமி அம்மாளுக்கு அந்த தந்தி மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. உடனடியாக தனது சகோதரர் பசுபதி ஐயருடன் புறப்பட்டு புதுவை வந்து சேர்ந்தார். புதுச்சேரியில் ஐயரின் புதிய வாழ்க்கை தொடங்கியது. உளவாளிகளின் தொல்லைகள், ஆனால் அது நிம்மதியான வாழ்வு என்று சொல்ல முடியாது. காரணம், உளவு பிரிவு தலைவருக்கு ஐயர் அனுப்பிய தந்திதான். வாய்வேசு ஐயர் லண்டனிலோ பிரான்சிலோ எங்கோ இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருந்த பிரிட்டிஷாருக்கு அந்த தந்தி பேரதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. தங்கள் கட்டுக்காவல்களையும் உளவாளிகளையும் மீறி அவர் புதுச்சேரிக்கு சென்று சேர்ந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. உடனடியாக இந்தியாவின் பிரிட்டிஷ் உளவு பிரிவு தலைவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வாவேசு ஐயரை எப்படியாவது கைது செய்து புதுச்சேரியிலிருந்து வெளியேற்றி இந்தியாவுக்கு கொண்டு வருவது என்று திட்டமிடப்பட்டது. அதற்காக தனியே சில உளவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். உடனடியாக அவர்கள் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தனர். ஐயர் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு அந்த தெருப்பக்கம் சுற்றி கொண்டிருப்பதும் அவர் செல்லுமிடமெல்லாம் பின்னால் போவதும் அவர்கள் வழக்கம் ஆனது. ஆனால் புதுச்சேரி பிரெஞ்சு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த பகுதி என்பதால் அவர்களால் உடனடியாக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. ஆனால் வாவேசு ஐயர் இதற்கெல்லாம் அசரவில்லை. அவர் விடியற்காலையில் எழுவார், நேரடியாக கடற்கரைக்கு செல்வார். சமயங்களில் அவருடன் பாரதியாரும் வேறு சில நண்பர்களும் உடன் வருவர். கடலில் நீந்தி ஆழத்துக்கு சென்று குளிப்பார். பாரதியார் சிறிது நீந்திவிட்டு கரைக்கு திரும்பி விடுவார். பின் சூரியன் உதயமாகும் போது இருவரும் காலை சூரியனையே பார்த்து தியானம் செய்வர். ஐயரின் வாய் மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். பாரதியாருக்கு புதிது புதிதாக கற்பனைகள் தோன்றும். அதை பாடலாக பாடுவார். வேத மந்திரங்களை முணுமுணுப்பார். இது சில மணி நேரம் தொடரும். பின்தொடர்ந்த உளவாளிகள் ஒன்றும் செய்ய இயலாமல் தொலைதூரத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பர். புதுவை மும்மூர்த்திகள். கடற்கரையில் காலை கடன்களை முடித்து கொண்டு ஐயர் வீடு திரும்புவார். பூஜை செய்துவிட்டு உணவை முடிப்பார். பின் தேடி வரும் நண்பர்களுடன் உரையாடல், பத்திரிகைகளுக்கு எழுதுவது, வரும் கடிதங்களுக்கு பதில் எழுதுவது என்று பகல் பொழுது கழியும். பின்னர் சற்று ஓய்வுக்கு பின் திருக்குறள், கம்பராமாயணம் இரண்டு நூல்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு படிப்பார், குறிப்பெடுப்பார், சிறு சிறு கட்டுரைகளை எழுதுவார். மாலையானதும் பாரதி வீட்டுக்கு செல்வார். இருவரும் புறப்பட்டு மண்டபம் சீனிவாச்சாரி வீட்டுக்கு செல்வர். பின் அங்கிருந்து புறப்பட்டு மூவரும் அரவிந்தர் தங்கியிருந்த இல்லத்துக்கு செல்வர். அங்கு பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதம் நடக்கும். வேத உபநிஷதங்களை அரவிந்தர் விளக்குவார். ஐயர் தான் படித்த உலக இலக்கியங்கள் குறித்து உரையாற்றுவார். பாரதியார் பக்தி வேதாந்தம் பற்றி விரிவாக பேசுவார். சமயங்களில் அவர்களது உரையாடல்கள் ஆவி உலகவாசிகளை பற்றியதாகவும் இருக்கும். ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு ஆவிகளுடன் உரையாடி யோக சாதனம் என்னும் நூலையும் எழுதினார். இந்நூல் ஸ்ரீரங்கம் வாணிவிலாச அச்சகத்தில் அச்சேறியது. அப்போது நூலுக்கு ஆசிரியர் அரவிந்தர் என்பதல்லாமல் உத்தர யோகி என்று பதிப்பிக்கப்பட்டது. அரவிந்தர் உத்தர திசையிலிருந்து வந்த யோகி என்பதால் இப்பெயர். பின்னர் தான் அறிமுகப்படுத்திய பூரண யோகம் என்பதற்கு மாறான கொள்கைகள் அந்த நூலில் இருந்ததால் அரவிந்தர் அதனை திரும்ப பெற்று கொண்டார். இவ்வாறு பிரம்மா விஷ்ணு சிவன் போல புதுவையின் மும்மூர்த்திகளாய் பாரதி, அரவிந்தர், வாவேசு ஐயர் இருந்தனர். இரகசிய பயிற்சிகள். ஐயர் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக தர்மாலயம் என்ற பெயரில் ஓர் இல்லம் அமைத்து குத்துச்சண்டை, குஸ்தி, சிலம்பம் போன்ற பயிற்சிகளை கற்பித்தார். இந்நிலையில் இளைஞர் ஒருவர் திருநெல்வேலியிலிருந்து ஐயரை பார்க்க வந்தார். குடுமி வைத்து மிகவும் ஒல்லியாக இருந்த அந்த இளைஞரை யாரும் அறியாமல் தினந்தோறும் விடியற்காலையில் அழைத்து கொண்டு எங்கோ வெளியில் செல்வார் ஐயர். முற்பகலில்தான் திரும்பி வருவார். இது சில மாதங்கள் வரை தொடர்ந்தது. ஐயர் விடியற்காலையிலேயே சென்று விடுவதை அறியாத காலையில் ஐயரை நோட்டமிட அவர் வீட்டிற்கு வரும் உளவாளிகள் அவர் வீட்டினுள்தான் இருக்கிறார் என்று நினைத்தனர். ஆனால் ஐயரோ அந்த இளைஞரை கரடிக்குப்பம் என்னும் மனிதர்கள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு அழைத்து சென்று துப்பாக்கி சுடும் பயிற்சியை அளித்து வந்தார் என்பது அவர்கள் யாருக்கும் தெரியாது. இந்நிலையில் தனது ஓய்வு நேரத்தில் பிரெஞ்சு மொழியை முழுமையாக கற்றுத் தேர்ந்த ஐயர் நெப்போலியனின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க ஆரம்பித்தார். அவன் பயன்படுத்திய போர் உத்திகள் அவரை மிகவும் கவர்ந்தன. ஆகவே அந்த முறைகளை பயன்படுத்தி பிரிட்டிஷாரை வெல்ல முடியும் என்று அவர் நம்பினார். அவற்றை குறிப்பிடித்து ரகசியமாக அச்சிட்டு விநியோகிக்க ஆரம்பித்தார். இது பற்றி அறிய வந்த திலகர் தனது மருமகனை புதுவைக்கு அனுப்பினார். கொரில்லா போர் உத்திகளையும் இன்னும் பல ரகசிய முறைகளையும் சங்கேத மொழியில் எழுதிய ஐயர் அவற்றை திலகர் மருமகனிடம் கையளித்தார். பின்னர் திலகர் மருமகன் மீது பிரிட்டிஷாருக்கு எந்த சந்தேகமும் வராமல் இருக்க ஒரு நாடோடி போன்ற வேடத்தை அவருக்கு இட்டு அங்கிருந்து அனுப்பி வைத்தார். இது போன்ற பல செயல்களை மிக ரகசியமாக பிரிட்டிஷ் உளவாளிகள் யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி செய்து வந்தார் ஐயர். ஆங்காங்கிருந்த புரட்சி குழுக்களுடனும் அவர் ரகசிய தொடர்பு கொண்டிருந்தார். ஆனால் இவை அனைத்தும் ஒற்றர்களால் அறிய முடியாதபடியே நிகழ்ந்து வந்தன. ஆனால் June 17, 1911 மணியாச்சியில் நிகழ்ந்த ஆஷ் கொலை வழக்கால் இவை அனைத்தும் முடிவுக்கு வந்தன. ஐயரால் துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்ட வாஞ்சி ஐயர் ஆஷை சுட்டு கொன்றதுடன் தானும் தற்கொலை செய்து கொண்டான். இதன் பின்னால் இருப்பது வாவேசு ஐயர்தான் என்று பிரிட்டிஷ் அரசு சந்தேகித்தது. காரணம், கலெக்டர் ஆஷை கொல்ல வாஞ்சிநாதன் பயன்படுத்திய துப்பாக்கி பிரெஞ்சு தயாரிப்பு. ஆனாலும் அவர்களால் ஐயர்தான் வாஞ்சியிடம் அதனை கையளித்தார் என்று எந்தவித ஆதாரத்தையும் காட்ட முடியவில்லை. புதுச்சேரியில் முன்பு இருந்தவரும் சூரியோதயம் பத்திரிகையின் ஆசிரியருமாகிய நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன் வனத்துறையில் பணியாற்றியதால் தனக்கு அமர்ந்து தியானம் செய்ய ஒரு மான் தோல் வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை சங்கேத வார்த்தையாக நினைத்த பிரிட்டிஷ் அரசு அவர்தான் ஆஷ் கொலைக்கு வித்திட்டவர் என்று முடிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் பலரையும் கைது செய்தது. ஆனால் வாவேசு ஐயர் மீது எந்த நடவடிக்கையும் அவர்களால் எடுக்க முடியவில்லை. பிள்ளையார் துணை. ஆஷ் படுகொலைக்கு பிறகு புதுச்சேரியில் தீவிரவாத குழுக்கள் இயங்க முடியாத நிலை உருவானது. ஐயருக்கும் பல துன்பங்கள் தொடரலாயின. ஐயரை எப்படியாவது கைது செய்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அழைத்துச் செல்ல திட்டம் வகுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் உளவாளிகள் புதுவையில் முகாமிட்டனர். ஐயர் வீடும் பாரதியார் அரவிந்தர் வீடுகளும் மிகுந்த கண்காணிப்புக்கு உள்ளாகின. அது முதல் ஐயர் வெளியே செல்லும் போது ஆங்காங்கே பல உளவாளிகள் அவருக்கு தொல்லை தர ஆரம்பித்தனர். ஒரு சமயம் எப்படியாவது ஐயரை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு செல்வது என்று முடிவு செய்த உளவாளிகள் அவர் சென்று கொண்டிருந்த தெருவை விட்டு வெளியே செல்ல இயலாதவாறு இருபுறமும் அடைத்து நின்று கொண்டனர். இதனை அறிந்த ஐயர் அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் தஞ்சம் புகுந்தார். அவர் எப்படியும் வெளியே வந்துதானே ஆக வேண்டும் என உளவாளிகள் காத்து கொண்டிருந்தனர். ஆனால் ஐயர் வெளியே வரவே இல்லை. உளவாளிகளில் ஒருவர் கோயிலுக்கு உள்ளே சென்று பார்த்தார். அங்கே ஐயரை காணவில்லை. அவர்களுக்கு ஒரே அதிசயமாக போய்விட்டது. ஐயர் எப்படி மாயமாய் மறைந்திருக்க முடியும்? ஏதாவது மந்திர தந்திர வித்தைகள் தெரிந்தவரோ என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். பூஜை செய்ய குருக்கள் வந்து பூஜை செய்துவிட்டு போனார். அதன் பின்னரும் ஐயர் வெளியே வரவில்லை. இனி அங்கிருப்பதில் பயனில்லை, ஐயர் எப்படியோ மாயமாகிவிட்டார் என்று நினைத்து உளவாளிகள் கலைந்து சென்றனர். நன்கு இருட்டிய பிறகு அந்த தெருவில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு ஐயர் கோயிலை விட்டு வெளியே வந்தார். அவர் அதுவரை கருவறையில் இருந்த மிகப்பெரிய விநாயகர் சிலையின் பின்னால் மறைந்திருந்தார். உளவாளிகள் மட்டுமல்ல, பூஜை செய்த குருக்களாலும் இதனை அறிய முடியவில்லை. பிணம் எழுந்தது. மற்றொரு நாள் ஐயர் தன் நண்பர் ஒருவர் வீட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது பிரிட்டிஷ் உளவாளிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ரவுடிகள் கூட்டம் கூட்டமாக அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர். ஐயர் எப்படியும் வெளியே வருவார், அவரை மடக்கி விடலாம் என்பது அவர்கள் திட்டம். சிறிது நேரத்தில் அந்த வீட்டில் அழுகை சத்தம் கேட்டது. யாரோ இறந்து விட்டதாக தெரிந்தது. இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லும் ஏற்பாடுகள் நடந்தன. சற்று நேரத்தில் ஒரு பாடையில் பிணம் ஒன்று போனது. ரவுடிகள் அந்த பிணத்துடன் கூட ஐயர் வருகிறாரா என்று உற்று கவனித்தனர். ஐயர் வரவில்லை என்பதை அறிந்து, அவர் உள்ளேதான் இருக்கிறார், வரட்டும், வெளியில் ஒரு கை பார்த்து விடலாம் என்று காத்திருந்தனர். பிணத்தை இடுகாட்டிற்கு தூக்கி வந்தவர்களோ காடு வந்தது சுற்றுமுற்றும் பார்த்தனர். யாரும் தொடர்ந்து வரவில்லை என்பது தெரிந்தது. பிணத்தின் முகத்திரையை விலக்கி கை கால் கட்டுக்களை அவிழ்த்தனர். அவ்வளவு நேரம் பிணம் போல நடித்த ஐயர் எழுந்து கை கால்களை உதறி கொண்டார். பின் நண்பர்கள் துணையுடன் வீடு வந்து சேர்ந்தார். பாதகம் செய்பவரை கண்டார். ஒரு நாள் ஐயர் இரவு நேரத்தில் தனது இல்லத்தில் உணவருந்தி கொண்டிருந்தார். அது குழந்தை சுபத்ரா பிறந்திருந்த நேரம். 3 மாத குழந்தையான அவளை பாட்டு பாடி பாக்யலட்சுமி அம்மாள் தூங்க வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது வெளியே பலத்த கூக்குரல் எழுந்தது. கதவை யாரோ இடி இடி என்று இடித்தார்கள். பாக்யலட்சுமி பயந்து போய்விட்டார். கதவின் இடைவெளி வழியாக பார்த்தபோது உளவாளிகளின் தூண்டுதலின் பேரில் பல போக்கிரிகள் அந்த இல்லத்தை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் கைகளில் பயங்கரமான ஆயுதங்கள். உடனே ஐயரை வெளியே அனுப்பு என்று அவர்கள் பயங்கரமாக கூக்குரலிட்டனர். ஐயர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், காத்திரங்கள், வருவார் என்று சாந்தமாக பதில் சொன்னார் பாக்யலட்சுமி அம்மாள். அவர்களும் என்று உரிமையவாறே வெளியே காத்திருக்க ஆரம்பித்தனர். அப்படியே பாதி சாப்பாட்டில் எழுந்தார் ஐயர். அவருக்கு விபரீதம் புரிந்தது. உரல், ஆட்டுக்கால், அம்மி போன்றவற்றை ஓசையில்லாமல் நகர்த்தி கதவுக்கு பின்னால் வைத்தார். பின் மனைவி குழந்தையுடன் கொல்லைப்புறம் போனார். அங்கே அவர் வீட்டிற்கும் பக்கத்து வீட்டிற்கும் இடையே மிகப்பெரிய சுவர் இருந்தது. அதன் மீது தாவி ஏறினார். குழந்தையை வாங்கி கொண்டார். மனைவியையும் கஷ்டப்பட்டு மேலே ஏற்றினார். மறுபுறம் குதித்தார். இவ்வாறாக சென்று 3 வீடுகளை கடந்து 3ஆம் வீட்டில் உள்ளவர்களை எழுப்பி விவரம் சொல்லி அங்கே மனைவியையும் குழந்தைகளையும் சேர்ப்பித்தார். பின் மீண்டும் திரும்பி வந்து தனது பெட்டிகள் புத்தகங்களையும் தனக்கு உதவிய காமா அம்மையாரின் படத்தையும் எடுத்துக்கொண்டார். மீண்டும் சுவரேறி குதித்து 3ஆவது வீட்டில் அவற்றை பத்திரப்படுத்தினார். மனைவிக்கு மீண்டும் வருவேன் என்று தைரியம் கூறிவிட்டு தன் இல்லம் வந்தார். தன் கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றார். அங்கிருந்து கீழே பார்த்தார். குடித்துவிட்டு கும்மாளம் எடுத்துக் கொண்டிருந்த அந்த ரவுடிகளின் கூட்டம் பலமுறை அழைத்தும் ஐயர் குரல் கொடுக்காததாலும் அரை மணிக்கு மேல் ஆகிவிட்டதாலும் கதவை இடிக்க தயாராய் நின்று கொண்டிருந்தது. உடனே ஐயர் தன் கையை மேலே தூக்கி வானத்தை நோக்கி 3 முறை சுட்டார். அவ்வளவுதான். அந்த அதிர்வேட்டு சத்தத்தை கேட்ட கும்பல் பயந்து போனது. மாடியை பார்த்தது. கையில் துப்பாக்கியுடனும் கண்களில் அளவற்ற கோபத்துடனும் நின்று கொண்டிருக்கும் ஐயரை பார்த்து, ஐயோ, துப்பாக்கிடா, நம்மளையும் சுற்று போறாடா, ஓடுங்கடா என்று கூக்குரல் எழுந்தது. கூட்டம் நடுநடுங்கி போய் ஓட்டம் எடுத்தது. வெளிநாடுகள்தான் என்றில்லை, புதுச்சேரியிலும் ஐயரின் வாழ்க்கை இத்தகைய சாகசங்களுடன் தான் கழிந்தது. அதே சமயம் தன்னால் இயன்ற சமூக நற்பணிகளையும் ஐயர் செய்து வந்தார். ஒரு சமயம் புதுச்சேரியில் திடீரென ஏற்பட்ட புயலால் ஏழை மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. பலர் தங்களது வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். ஐயர் தனது நண்பர்கள் உதவியுடன் நிதி திரட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, ஆடை முதலியன அளித்து உதவினார். பிரிட்டிஷாரின் சதி. ஐயரையும் மற்ற புதுவை சுதேசிகளையும் கைது செய்ய தாங்கள் போட்ட திட்டங்கள் யாவும் தோல்வியுற்றதால் சதி திட்டம் ஒன்றை தீட்டியது பிரிட்டிஷ் உளவுப்படை. ஒரு நாள் ஐயரின் வீட்டில் நீர் இறைத்துக் கொண்டிருந்த வேலைக்காரி பருவதம் கிணற்றில் ஜாடி போல் ஒன்றியிருப்பதை பார்த்தாள். யாரோ பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள் போலிருக்கிறது என்று பயந்து போன அவள் அலறிக்கொண்டு ஐயரிடம் ஓடிவந்து தகவல் தெரிவித்தாள். இது உளவு பிரிவினரின் வேலையாகத்தான் இருக்கும் என்று உடனே ஊகித்த ஐயர் அந்த ஜாடியை கிணற்றிலிருந்து வெளியே எடுக்கும் முயற்சிகளை மேற்கொண்டார். பெரிய கூடை ஒன்றை கயிற்றில் கட்டி கீழே இறக்கினார். ஜாடி கூடையில் வந்ததே தவிர மேலே இழுக்கும் போது கீழே விழுந்தது. ஜாடியை சுற்றி ஒரு கயிறு கட்டி இருந்தது. கயிற்று நுனியில் ஒரு கல் இருந்தது. அதனால் அந்த ஜாடியை மேலே எடுக்க முடியவில்லை. உடனே ஐயர் ஒரு பையனை கிணற்றுக்குள் இறங்க சொல்லி ஜாடி கயிற்றை துண்டித்து அதனை மேலே கொண்டு வந்தார். யாரோ ஜாடியை மூடி ஒரு கல்லை கட்டி கிணற்றுக்குள் போட்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. அதற்குள் இந்த விஷயம் மண்டையம் சீனிவாச்சாரியாருக்கும் பாரதியாருக்கும் தெரிந்துவிட்டது. ஸ்ரீ அரவிந்தருக்கும் தகவல் போனது. அனைவரது ஆலோசனையின்படி அந்த ஜாடியை பிரெஞ்சு கவர்னர் வசம் நேரடியாக ஒப்புவித்தார். ஐயர் நடந்த நிகழ்வுகளையும் முறைப்படி தெரிவித்தார். கவர்னர் முன்னிலையில் அந்த ஜாடி திறக்கப்பட்டது. ஜாடியின் உள்ளே சில காகிதங்களும் ஒரு ரப்பர் ஸ்டாம்பும் இருந்தன. ரத்தம் சொட்டும் பல தலைகளை கையில் வைத்திருக்கும் காளியின் படமும் அதில் இருந்தது. ஒரு புரட்சி சங்கத்தில் அங்கத்தினராவதற்கான விண்ணப்பங்கள் இருந்தன. புரட்சியை தூண்டும் பிரசுரங்களும் சில கடிதங்களும் இருந்தன. ஒன்றில் மண்டையம் சீனிவாச்சாரியாரின் பெயர் இருந்தது. நீலகண்ட பிரம்மச்சாரி சங்கத்தில் சேர்ந்ததற்கான உறுப்பினர் படிவமும் சேர்க்கை ஒப்புதல் கடிதமும் அதில் இருந்தன. ஆச்சாரியார் தலைமையில் ஐயர், அரவிந்தர், பாரதியார் என அனைவரும் நீலகண்ட பிரம்மச்சாரியுடன் இணைந்து பிரிட்டிஷ் அரசிற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினர் என்று குற்றஞ்சாட்டுவதற்கு வசதியாக அதில் பொய்யான ஜோடிக்கப்பட்ட பல ஆவணங்கள் தகவல்கள் இருந்தன. கவர்னர் தகவலை பிரெஞ்சு போலீசாருக்கு தெரிவித்தார். அவர்கள் முறைப்படி ஐயர், அரவிந்தர், பாரதியார், ஆச்சாரியார் வீடுகளுக்கு பெரும் போலீஸ் படையுடன் சென்று தீவிர விசாரணை செய்தனர். வீடு முழுவதும் கலைத்து போட்டு தேடி பார்த்தனர். எதுவும் கிடைக்கவில்லை. மறுநாள் கோர்ட்டில் விசாரணை நடந்தது. ஐயர் நடந்த உண்மைகளை விரிவாக எடுத்துரைத்தார். பிரெஞ்சு போலீஸும் கவர்னரும் இதில் தீவிர கவனம் செலுத்தினர். கடைசியில் இது பிரிட்டிஷ் உளவாளிகளின் சதி என்பது தெரிந்தது. வழக்கு தள்ளுபடியானது. இந்நிலையில் சென்னையின் மீது எம்டன் குண்டு வீசப்பட்டது. அதற்கு பிரெஞ்சு பகுதியில் வசித்து வந்த சுதேசிகள் உதவியிருக்கலாம் என்ற எண்ணம் பிரிட்டிஷாருக்கு தோன்றியது. அவர்களால் மென்மேலும் தொல்லைகள் பெருகாமல் இருக்க ஆங்கில அரசாங்கம் பிரெஞ்சு அரசாங்கத்தின் மூலம் புதுச்சேரி கவர்னருக்கு நெருக்கடி கொடுத்தது. கவர்னரும் சுதேசிகள் புதுச்சேரியை விட்டு நீங்கி அல்ஜீரியாவுக்கு சென்று வசிக்கும்படி கேட்டுக்கொண்டார். பல விதங்களில் அழுத்தம் தந்தார். ஆனால் சுதேசிகள் இதனை ஏற்கவில்லை. வாதங்கள் தொடர்ந்தன. அழுத்தங்களும் அதிகரித்தன. இலக்கிய பணி. வாவேசு ஐயர் தான் எப்படியும் நாடு கடத்தப்பட்டு விடுவோம் என நினைத்தார். அதற்கு முன் தமிழ் இலக்கிய உலகில் தன் பெயர் சொல்லும்படி ஒரு படைப்பையாவது தந்துவிட உறுதி பூண்டார். தினந்தோறும் காலை முதல் இரவு வரை திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பணியை செய்தார். தமது படைப்புகளை வெளியிட கம்ப நிலையம் என்ற ஒரு பதிப்பகத்தையும் மண்டையம் சீனிவாசாச்சாரியாருடன் இணைந்து ஆரம்பித்தார். ஓய்வு நேரத்தில் பத்திரிகைகளுக்கு இதழ்களுக்கு சிறுகதைகள் எழுதினார். மங்கையர்க்கரசியின் காதல், குளத்தங்கரை அரசமரம், எதிரொலியாள், கமல விஜயம், காங்கேயன் போன்ற கதைகளை எழுதினார். சந்திரகுப்தனின் வரலாறு, புக்கர் வாஷிங்டன் வரலாறு போன்ற நூல்களையும் எழுதினார். புனைப்பெயரிலும் நிஜப்பெயரிலும் தமிழகத்தின் சில இதழ்களுக்கும் புதுச்சேரியில் வெளிவந்த கலைமகள் இதழுக்கும் தொடர்ந்து எழுதினார். இலக்கியம் ஒருவர் மனதை மென்மையாக்கும், மேன்மையாக்கும், செம்மையாக்கும், செழுமைப்படுத்தும். அந்த வகையில் ஐயரிடம் இருந்த தீவிர புரட்சிகரமான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தன. ஏற்கனவே விசாலமான ஐயரின் மனம் மேலும் விசாலமானது, பண்பட்டது. எப்போதும் எவர் மீதும் பூரண அன்பு வெளிப்பட ஆரம்பித்தது. காந்தியுடன் மீண்டும் ஒரு சந்திப்பு. இந்நிலையில் 1915 தமிழகம் வந்த காந்தி புதுச்சேரிக்கும் வந்தார். அவரை அரவிந்தர் சந்திக்க விரும்பவில்லை. உடல்நலக்குறைவால் பாரதியாலும் சந்திக்க இயலவில்லை. ஆனால் ஐயர் நேரடியாக சென்று காந்தியை சந்தித்தார். மகாத்மாவின் அந்த தரிசனம் அவரது வாழ்வை முற்றிலுமாக புரட்டி போட்டது. காந்தியுடனான சந்திப்பிற்கு பிறகு அவரது வாழ்க்கை மாறிப்போனது. வாழேந்திய துப்பாக்கி ஏந்திய கைகள் தினந்தோறும் ராட்டையில் நூல் நூற்றன. ஆவேச பேச்சு தணிந்து அமைதி பேச்சு உண்டானது. மென்மேலும் சாந்தமும் பணிவும் அன்பும் கொண்டவராக மாறிப்போனார். இது பற்றி வாவேசு ஐயர் பிற்காலத்தில் சுத்தானந்த பாரதியிடம், தென்னாப்பிரிக்காவில் காந்தி பெற்ற வெற்றியை கண்டேன். அப்போதே அவரிடம் பற்றிருந்தது. லண்டனில் அவரை பார்த்தபோது சத்தியவான் தேஜஸ்வி என்று நினைத்தேன். அப்போது கத்தியில் நம்பிக்கை இருந்த காலம், அதற்கு மேல் ஆத்மசக்தியொன்று உண்டென்று மகாத்மா விளக்கினார். தமது சாத்வீக எதிர்ப்பை பற்றியும் யோசிக்க தூண்டினார். அதில் நம்பிக்கை வர 10 ஆண்டுகள் ஆயின. மகாத்மாவின் வழியால் ரத்தம் சிந்தாது நமது காரியம் முன்னேறும் என தெரிந்ததும் மனம் அவரையே தலைவராக பின்பற்றியது. மகாத்மா இணையற்ற தலைவர் என்று சொல்லி இருக்கிறார். மீண்டும் தமிழகத்தில் 2ஆம் உலகப் போருக்கு பின் இந்தியாவில் சற்றே அமைதி திரும்பியது. மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் அமலுக்கு வந்தது. தொடர்ந்து அரசியல் குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது என்றும், அவர்கள் தாராளமாக பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு வந்து வசிக்கலாம் என்றும் அறிவிப்பு வந்தது. பாரதியார் முன்னமேயே சென்னை சென்று பின் கடையத்திற்கு சென்று விட்டிருந்தார். அரவிந்தர் அரசியலிலிருந்து முற்றிலுமாக ஒதுங்கி தீவிர யோக சாதனைகளில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார். பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதால் ஐயரையும் அவரது சென்னை நண்பர்கள் தொடர்ந்து அழைத்தவாறு இருந்தனர். ஐயரும் தமிழ்நாட்டிற்கு செல்வது மென்மேலும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் நல்ல வாய்ப்பாக அமையும் என்று கருதினார். அதன்படி 1920 தன் குடும்பத்துடன் புதுச்சேரியை விட்டு வெளியேறி திருச்சி வரகநேரியை அடைந்தார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.